இப்போ லேட்டஸ்டா நீங்க என்ன சீரியலைஸ்ட் கதை எழுதிட்டு
இப்போ நான் வந்து என்னன்னா ஒரு பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஜூனியர் விகடனில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சீரியல் ஒன்று எழுதினேன். அது வந்து இங்கே தமிழில் யாரும் கொஞ்சம் அது சொல்லலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி எழுதினேன். அதில் வந்து நிறைய டைமென்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இந்த இகிபோசான இது நடந்தது இல்லையா, அந்த சேர்ன் இதில் வந்து ஒரு ரிசர்ச் நடந்தபோது அந்த ஒரு பார்ட்டிக்கல்னுடைய ஒரு வெடிப்பில் வந்து அந்த இன்னொரு பேரலல் யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த ரியாக்ஷன் ஏதோ ஒன்று நடந்து இங்கே வந்துடும். அங்கே இதே போல் இருக்கிற ஒரு லேடி, இங்கே ரம்யான்னு ஒரு லேடி இருக்கும், சேம் அதே போல் ஒரு லேடி வந்துடும். என்னென்னா இவர் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ஏதோ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற கேரக்டர். அந்த லேடி வந்து அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவள் என்ன வேணாலும் பண்ணிவிடுவா. வந்து ஒரு எதுனா இது ராங்காக நடந்தால் அவள் பாட்டுக்கு கில் பண்ணிவிடுவாள். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டராக இருப்பா. வரிசையாக வந்து நிறைய மர்டர் நடந்துடும். இவளுக்கு இருக்கிற கோபம் இருக்கு இல்லையா, சொசைட்டி மேலே இருக்கிற கோபம், இவளோட ஃப்ரெண்டுக்கு சில அநீதி நடந்திருக்கும் ஒரு ஆசிரமத்தில், அதில் நடந்தவங்க எல்லாரும் வரிசையாக அவள் கொண்டுட்டுருப்பா, பழியெல்லாம் இவன் மேலே வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவன் இவளை இவ தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவளை போலவே யாரோ ட்வின்ஸாக இருக்கலான்னு சொல்லி போகும். ட்வின்ஸ்லாம் எதுவும் கிடையாதுன்னு இருக்கும் அவளுக்கு. அப்போ ஏதோ ஒரு மோகினியான்னு இருக்கும் அவளுக்கு, அந்த மாதிரி பேய் கதை போல் கொஞ்சம் போகும். ஒரு மாதிரி ஒரு சயின்ஸு த்ரில்லராக அதை நான் எழுதியிருந்தேன். கடைசியாக அதை இன்னொரு இது பண்ணி அவளை பேக் பண்ணுற மாதிரி முடிச்சிருக்கேன். இங்கேருந்து அது வந்து இங்கே எதுவும் பேரல் யூனிவர்ஸ் இன்னும் இங்கே ஃபேமிலியர் இல்லை, அதுக்கு அதனால கொஞ்சம் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருந்தது. அந்த மாதிரி சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்ல டாக் இருந்தது. இப்போ அந்த நெட் சீரீஸ்லாம் வருது பாருங்கள், அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு ரெண்டு மூணு டைரக்டர்ஸ் பேசுகிறாங்க. ஒரு ஹாப்பி நியூஸ்.
What are you working on
though? Yeah? I am working on a full-length novel in progress, and it's also kind of like runtime, it's set about 75 years into the future, so not too far away from the present. And its themes are, it's also a little bit of a thriller, but the themes are artificial intelligence, the kind of the social conflict of human labor and machine labor, a lot of the things we're thinking about today, and biotechnology, genetic engineering, and that one definitely there's an interweaving of my Indian experience. The main character is Latina in America, but the second main character is from Chennai and lives in Chennai, and she's a biogeneticist who works here. And then the third character that kind of weaves into the story brings in some Buddhism and I guess more of the East Asian influence on things. So that's in progress. And then I have a couple of short stories I'm kind of working on, but most of my time is going into this novel. So.
Sounds really interesting. Do you have a working title?
No, too soon. Even this book went through, I think, 3 title changes before we settled on runtime, so I don't dare to give a title this early.
So my next question is also for you. So as far as the Western Hemisphere is concerned, the science fiction canon was mostly white and male all through the 1930s, 40s, 50s and 60s, but more recently a lot of women and people of color have been penetrating that force field. For example, you've had your work included in an anthology called People of Color Destroy Science Fiction. Do you feel like you're still fighting to break into something, or are you already in? Does it bother you to be categorized as a woman science fiction writer or a woman of color science fiction writer as opposed to just a writer of science fiction?
I think we're having a good dialogue right now in the West, especially to raise people's consciousness of this assumption that science fiction means a certain thing. You know, even for me, right? When I talk about these authors that influenced me, I'm kind of going back to, you know, the 50s and the 60s, and the most famous authors being, you know, these white male authors. So it's necessary, I think, to kind of have this conversation to express ourselves as, yes, there are women, there are non-binary people, there are transgender people, there are people of color, there are people coming from all over the world and now being translated into English for the English audience to make it more apparent that science fiction has been global all along.
All
and
along.
Fantasy especially has been global, you know, long before even the medieval European fantasy and
yeah.
Tolkien and everybody kind of got famous for it, right?
Yeah.
So from that standpoint, no, I don't mind being part of the discourse. I'm definitely looking forward to the day when science fiction is no longer automatically associated with this picture of, you know, Isaac Asimov, Robert Heinlein, you know, these guys that everybody knows their names well. Hopefully 50 years from now there will be other names that everyone will know, you know, whether it's Aliette de Bodard or Ken Liu or Roshni Chakshi or, you know, even some of the authors coming up from India. And then I think, you know, it will, maybe at that point we can kind of stop having the conversation about who we are and why we belong in the world of science fiction and fantasy just as much as everybody else. Personally, I haven't faced much, I haven't faced many barriers. Like, I've heard stories from other people, especially even as recent as 10 years ago, where they get feedback from editors saying, you know, this name is too ethnic, or we can't use this setting because our audience doesn't relate to it. Like, I don't hear that. I only started getting published in 2014, but every editor I've worked with has been completely welcoming. Whatever name I put, no matter how Indian it is, whatever setting, if it's Bangalore, if it's Trichy, you know, they're okay. So I'm glad, I guess, I got in kind of after some of that strife. Hopefully, you know, the doors are kind of opening, and as more of us get published, more of the younger generation feels comfortable writing about what they really want to write about, you know, and using the names and settings and language that they want to express for themselves.
So, what do you feel, ungalku, to get, you predominantly write in Tamil, I think, Amada ungal translate panni. So, for you to get a more global readership, or even a more national readership, what do you feel as a science, Indian science fiction writer? What are your barriers?
இப்போ வந்து ஆப்ரேஷன் நோவா வந்து பிளாஃப்டில் தான் நீங்கள் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து விகடனில் சீரியலாக வந்ததுனால ஓரளவுக்கு எனக்கு ஒரு பெரிய மேகசின் இது, இந்த தமிழில் வர ஒரு லீடிங் வீக்லியாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ரீச் இருந்தது. இந்த கதை வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு சயின்ஸ் ஃபோரம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டோபோ வெடிப்பு வெடித்து ஒரு எரிமலை வெடித்து உலகம் ஃபுல்லாகவே வந்து சாம்பலாக மாறிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து இந்த இதுக்கு வந்துடும், சயின்டிஸ்ட்டுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பார், இந்த உலகம் அவ்வளோ சேஃபாக இல்லை, வேறு நம்ம கேலக்சியை தேடி போகணுன்னெலாம் அவர் நிறைய எழுதியிருந்ததுனால அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண, சயின்டிஸ்ட்லாம் வந்து எத்தனையோ லைட் இயர்ஸ் தூரம், ஒரு 500 லைட் இயர்ஸ் தூரமோ இன்னமோ போயிட்டு இன்னொரு இதே போல் ஹியூமன் வாழறதுக்கான அத்தனை இது சாத்தியங்களும் இருக்கிற இன்னொரு பிளானெட்டை கண்டுபிடிச்சி அங்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஜனங்களை பேனிக் பண்ணிடக்கூடாது, பெரிய டென்ஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் சீக்ரெட் ஆப்ரேஷனாக இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அங்கே ட்ரெயின் பண்ணும்போது இங்கே வந்து நிறைய பேர் மிஸ் ஆகிற அந்த பிரச்சனைலாம் வரும். அப்போ வந்து அங்கே போனவங்க அந்த எப்படி செட்டில் ஆனாங்க, அல்லது இங்கே வந்து மறுபடியும் அந்த டோபோ டேஞ்சர் இருந்ததான்றது தான் அந்த கதை போகும். கடைசியில் இங்கே அவர் அதுக்கு ஓரளவுக்கு சரியாயிடும் இங்கே சிச்சுவேஷன். ஆனால் இங்கேருந்து போன அந்த சயின்டிஸ்ட்டை ஒரு குரூப் வந்து பிளானட்டை கேப்சர் பண்ணுற அந்த வார் வந்துடும் அப்படி போகும் அந்த கதை. அதுக்கு நல்ல ஒரு ரீசன் இருந்தது. நீங்கள் கேட்குற கேள்வி பதிலான்னு எனக்கு தெரியல. அந்த அந்த கதை அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்புகள்னு ஒரு அட்டம்ப்ட் பண்ணேன். அது என்னென்னா அது ஹிஸ்ட்ரியாக சயின்ஸ் ஃபிக்ஷனான்னு சொல்ல முடியாது, ரெண்டும் பிளெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா கதை ஆரம்பிக்கிறது ஒரு 2037 ஃப்யூச்சரில் ஆரம்பிக்கும் ஸ்டோரி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வேகமாக வித்துட்டுருக்கிற ஒரு புக்காக இப்போ இருக்குது, அதனால் அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த இது வந்து 2037 ஆரம்பிக்கும். ஆனால் வந்து பெரிய அவன் ஜப்பான்லேயோ கொரியாலேயோ இருப்பான் அந்த ஹீரோ. அப்போ ஒரு சுனாமியில் அவன் மாட்டிப்பான். மாட்டி அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டின பிறகு நிறைய ரிமெம்பரன்ஸ் வந்து அவனுக்கு புரட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அவன் வந்து ஒரு சோலா பீரியடில் இருக்கிற மாதிரி திடீர்னு கற்பனை பண்ணிப்பான், பாண்டியாஸ் பீரியடில் இருக்கிற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அவன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குல்ல அங்கே போயிடுவான். இவனுக்கு எங்கெல்லாம் ரூட்டோ அங்கெல்லாம் போயிடுவான். அந்த இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜோட ஒரு லிங்க் பண்ண மாதிரியே இருக்கும் அவனுடைய எல்லா ஆட்டிடியூடும். ஒரு தமிழ் ஆரிஜினை தேடி போகிற ஒரு கதையாக இருக்கும். ஏன்னா ட்ரேடு வந்து என்ன ரொம்ப சவுத்தில் தமிழ்நாடு இருந்தால் கூட இவங்க வந்து இந்த பக்கம் சுமேரியா வரைக்கும் ட்ரேடு நடத்தியிருக்காங்க, இந்த பக்கம் கம்போடியா வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த இவங்க பெரிய பெரிய ஒரு யூவில் இவங்க ட்ரேடிங் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ இவங்க போன இடத்துலலாம் இந்த லாங்குவேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஜப்பானில் ஐனோன்னு ஒரு லாங்குவேஜ், ஓல்டஸ்ட்டு லாங்குவேஜ் ஜப்பான் இதில் வந்து அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி இங்கே வந்து அந்த நம்ம உலகத்தமிழ் மாநாட்டுக்கு வந்தவர் சொல்கிறார். இது எல்லாமே வந்து இவனுக்கு வந்து சுத்தமாக தமிழ் அறிஞனோ ஏதோ கிடையாது இவன். ஆனால் இவனுக்கு எல்லாமே வந்து வந்து போயிட்டுருக்கும். திடீர்னு இண்டஸ் வேலியை பற்றி பேச ஆரம்பிப்பான், திடீர்னு சோழா. இது எதுக்கு இதை பண்ணேன்னா தமிழ் பீப்புள்கிட்ட ஒரு இது உண்டு, தமிழ் என் ரத்தத்துலேயே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, தமிழ் என் பிளட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, தமிழ் என் தமிழ் தான் என் மூச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இது ஒருவேளை சயின்டிஃபிக்காக இருக்குமோ, இவன் வந்து இந்த ஒரு ஒரு ஏதோ மெமரி ஜெனட்டிக் மெமரியாக இருக்குமோ இந்த இந்த மாதிரியான ஒரு இது வந்து அப்படின்னு சொல்லி இந்த கதையில் சின்ன இது பண்ணேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா பேசப்பட்டது இந்த கதை வந்து. நீங்கள் மாதிரியே ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன் இருக்கீங்க, அவங்க அதை இங்கிலீஷில் இப்போ கொண்டு வராங்க. அதுவும் கூட இந்த மாதிரி சீரியலுக்கு கேட்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வந்து. அது பார்த்திங்கன்னா வந்து பல இடங்களில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இதை நூல் பிடிச்ச மாதிரி கொண்டு போகிறது தமிழ்ன்ற ஒரு லாங்குவேஜ். இது இங்கிலீஷ் பீப்புள் இங்கிலீஷில் படிக்கிறவங்க எப்படி எடுத்துப்பான்னு தெரியாது. தமிழில் வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல் புக்காக இருந்துச்சு. ரொம்ப ஒரு சயின்ஸ் கதையாக ஹிஸ்ட்ரியானே தெரியாத ஒரு பிளன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஒரு கிரேட் ரைட்டருங்க ஆ முத்துலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார், தமிழில் ரொம்ப முக்கியமான ரைட்டர், கனடாவில் இருக்கார் அவர். அவர் வந்து நம்ம தமிழ் இண்டுவில் ஒரு பெரிய காலம் அதை பற்றி ஒரு ரிவ்யூ எழுதினார். அவர் என்ன சொன்னார், பொன்னியின் செல்வன் கதை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து பெரிய வால்யூம், ஒரு 5000 pages கொண்ட புக்கு. அந்த புக்கு என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 1 pageல எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். மொத்த கதை அது என்ன பேசுதுன்னு சுருக்கம் எழுத முடியும். ஆனால் இந்த வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்புகள் இருக்க இதை வந்து என்னால் அப்படி எழுதி தர முடியாது, பிகாஸ் அந்த சுருக்கம் தான் அந்த 180 pages அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு அவர் எழுதினார். இதை நான் பெரிய கிரெடிட்டாக நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது.